அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 8:12 முதல் சிந்திக்க போகிறோம். பொதுவாகவே ஒரு சம்பவம் நடந்த பிறகு அல்லது ஒரு அற்புதத்தை அவர் செய்த பின்னர் அது தொடர்பான ஒரு செய்தியையும் கொடுப்பது வழக்கம். பாருங்கள், யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஞாபகம் இருக்கிறதா? ஏற்கனவே நானே ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னார். இங்கே நான் உலகத்திற்கு ஒளி என்று சொல்கிறார். யாத்திராமம் 3:14 பார்க்கும்பொழுது யெகோவாகிய தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படையாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் தேவனை குறித்து மிக குறைந்த அளவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னந்தனியாக எதையும் சாராதவராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவரே சகல ஞானத்தையும் சகல வல்லமையையும் உடையவர் என்பதும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது மனிதனை ரட்சிப்பதற்காக மட்டுமல்ல, தேவனை வெளிப்படுத்துவதற்காகவும் வந்தார். சாதாரண பொருட்களைக் கொண்டு இயேசு கிறிஸ்து தேவனை குறித்த அறிவை நமக்கு பெருக செய்திருக்கிறார். அப்பத்தை குறித்து சொன்னார், ஒளியை குறித்து சொல்கிறார், தண்ணீரை குறித்து சொல்கிறார். இவை எல்லாமே தானே என்று அவர் தெளிவாய் சொல்கிறார். சாதாரணமான காரியங்களை குறித்து பேசி மகத்துவமான காரியங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறார். உலக பிரகாரமான திடப் பொருட்களை குறித்து பேசி ஆவிக்குரிய சத்தியங்களை விளக்குகிறார். அழிந்து போகக்கூடிய பொருட்களிலிருந்து அழியாத சத்தியங்களை நமக்கு விளக்குகிறார். உலக பிரகாரமான காரியங்களை பேசி உன்னதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவன் தனித்திருப்பவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். யோவான் 6:35 நானே ஜீவ அப்பம் என்கிறார். யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். யோவான் 10:9 நானே வாசல் என்கிறார். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 11:23 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 15:5 நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று கூறியிருக்கிறார். இந்த இடத்திலே இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். உபச்சார பாவத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்த வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களுடைய பாவங்களை அவர் வெளிப்படுத்தினார். அந்த பெண்ணைப் போலவே அவர்களும் பாவமுடையவர்களாய் இருந்தபடியினாலே ஒவ்வொருவராக விலகி போய்விட்டார்கள். ஒருவர் விளக்கை போடும்பொழுது எல்லா எலிகளும் வௌவால்களும் மூட்டை பூச்சிகளும் ஓடிவிடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வெளிச்சமானது பாவத்தை வெளிக்கொண்டு வருகிறது. இந்த காரணத்தினாலேயே வேதபாரகரும் பரிசேயர்களும் அந்த இடத்தை விட்டு அகன்று போய்விட்டார்கள். யோவான் சுவிசேஷத்திலே இதுவரை அவர் கூறியிருக்கிற காரியங்களிலே உயர்வான காரியம் நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்பது. 1 யோவான் 1:5 நாம் பார்க்கும்பொழுது தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் பரிபூரணமானவர், பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர். சாதாரணமாய் உலகத்திலே நாம் பார்க்கிற ஒளியே விவரிக்க முடியாத ஒன்றாயும் அவசிய தேவையான ஒன்றாயும் இருக்கிறது. இந்த ஒளி என்பது என்ன என்பது யாருக்கு சரியாக தெரியும்? சில வேளைகளிலே அது ஏதோ அலைகளைப் போல செயல்படுகிறது. சில வேளைகளிலே அது சிறிய துகள்களைப் போல செயல்படுகிறது. இந்த இரண்டை குறித்து சொல்கிறவர்களும் அது தொடர்பான அநேக விளக்கங்களை கொடுக்கிறார்கள், கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவை இரண்டுமே சரி என்று சொல்கிறவர்களும் உண்டு, இவை இரண்டுமே தவறு என்று சொல்கிறவர்களும் உண்டு. வெளிச்சம் ஒரு இடத்திற்கு வரும்பொழுது நிறம் அங்கே அதிகமாகிறதா? அது மட்டுமல்ல, வெளிச்சம் இல்லாவிட்டால் நிறம் இல்லை. சிவப்பு ரோஜா ஏன் சிவப்பாக இருக்கிறது என்றால் அது சிவப்பை தவிர மற்ற எல்லா நிறங்களையும் தன்னுள் உறிஞ்சிக் கொள்கிறது. அந்த காரணத்தினாலேயே அது சிவப்பு ரோஜாவாயிருக்கிறது. அருமையானவர்களே, வெளிச்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சத்தை குறித்து அதிகமாய் அறியாத ஒரு சிறு பிள்ளையும் இருட்டானவுடன் விளக்கை போட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். உலகத்திற்கு வெளிப்பிரகாரமான ஒளி சூரியனாயிருப்பது போல அவரே ஆவிக்குரிய வெளிச்சமாயிருக்கிறார். எந்த ஒரு சிறு குழந்தையும் கூட வெளிச்சத்தை நோக்கி வர அறிந்திருப்பது போல பாவியான ஒரு மனிதனும் ஒருவேளை அவன் எத்தனை அறிவீனனாய் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வர முடியும். ஏசாயா 35:8 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் ஒளி என்பதை சிலர் மறுக்கிறார்கள். அவர்கள் குறைவான வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரனுக்கு தன்னிலே தானே ஒளி கொடுக்கும் திறன் கிடையாது. அது சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. இந்த காலத்து சமுதாயம் இயேசு கிறிஸ்துவுக்கு கடமைப்பட்டதாயிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது வைத்தியசாலைகள் உண்டு, அனாதை விடுதிகள் உண்டு, தேவை உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்திக்கும் ஐக்கியங்கள் உண்டு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் குழுக்கள் உண்டு, பணி செய்கிறவர்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைப்பதற்காக செயல்படும் ஸ்தாபனங்கள் உண்டு. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். நான் சொன்ன காரியங்களிலே பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் நாம் வெளிச்சத்தை விட்டு தூரமாய் போனவர்களாயிருக்கிறோம். உலகமானது நிலா வெளிச்சத்திலேதான் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவாய ஒளியை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடப்பதில்லை. அவர்கள் ஜீவ ஒளியை பெற்றவர்களாயிருக்கிறார்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவையே ஒரு மோட்டார் வாகனத்தின் முன்விளக்கு கூப்பிடுவார்கள். அருமையானவர்களே, ஒரு மோட்டார் வாகனத்தின் முன்விளக்கு எங்கேயும் செல்வதில்லை, எங்கேயும் வழிநடத்துவதில்லை. வழிநடத்துவது யார்? யார் அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்கிறார்களோ அவர்கள்தான் வழிநடத்துகிறார்கள். இதைப்போலத்தான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முற்படுகிறார்கள். கூடார பண்டிகையின் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களை வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தியதை நினைவு கூர்ந்தார்கள். கையிலே தீப்பந்தங்களை கொண்டு ஒரு பவனி சென்று இதை அவர்கள் நினைவு கூறுவார்களாம். இயேசு கிறிஸ்து நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது இந்த காரியத்தை தான் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எங்கெல்லாம் அக்னி ஸ்தம்பம் சென்றதோ அங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அதேபோல உலகத்தின் ஒளியாகி அவரை நாம் அனுதினமும் பின் செல்ல வேண்டும். யோவான் 8:13-14 பாருங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். இங்கே சமய தலைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே கூர்மையான ஒரு பிரச்சனை வருகிறது. அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார் என்று கூறுவதனாலேயே அதை குறித்து அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே தான் ஏன் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்பதற்கு 3 வகையான விடைகளை கொடுக்கிறார். முதலாவது, தான் எங்கே இருந்து வந்தவர் என்று தனக்கு தெரியும் என்கிறார். எனவே அவர் யார் என்பது அவருக்கு தெரியும். இந்த உலகத்திற்குரியவர்கள் தாங்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை அறியார்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன நடந்தது என்பதை சொல்ல விஞ்ஞானிகள் முற்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களிலே எவருமே 100 ஆண்டுகளுக்கு முன்கூட இருந்ததில்லை. அவர்கள் எங்கிருந்தார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கலாம் அல்லது அப்படி இருக்கலாம் என்றுதான் அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் எங்கே இருந்து வருகிறார் என்பதையும் தான் யார் என்பதையும் அறிந்தவராயிருக்கிறார். யோவான் 8:15-16, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டாவதாக இயேசு கூறும் காரியம், தான் மாம்சத்தின்படி யாரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை என்கிறார். நாம் செய்யும் தீர்ப்பு மாம்சத்தின்படி இருக்கிறது. நமக்கு எல்லா உண்மைகளும் தெரியாது. எனவே நம்முடைய நியாய தீர்ப்பு சரியானதா இருக்க முடியாது. இதற்கு ஒரு உதாரணம், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று கூறுவது. மிக குறைந்த உண்மைகளின் அடிப்படையிலேயே நாம் எந்த தீர்ப்பையும் செய்கிறவர்களாயிருக்கிறோம். எனவே மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்கள் இப்படியாக இருக்குமோ அல்லது அப்படியாக இருக்குமோ என்றுதான் தீர்ப்பு செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரும் தீர்ப்பை கொடுக்கிறார். தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறதோ அந்தப்படியே அவர் தீர்ப்பு செய்கிறார். இது வெளிப்பாடு என்பது. மனிதனுடைய கருத்தை விட இது மிக வேறுபட்டது. இந்த காரணத்தினாலேயே அந்த சமய தலைவர்களுடைய கோபம் அதிகரிக்கிறது. பாருங்கள், யோவான் 8:17-18, இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். தனது சாட்சி உண்மை என்பதற்கு மூன்றாவது காரணத்தை இங்கே சொல்கிறார். அதாவது பிதாவே இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வானத்திலிருந்து உண்டான பிதாவின் சத்தத்தை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தின் சமயத்திலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா கூறினார். யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். மீண்டுமாக அவருடைய பிறப்பை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். கவனித்தீர்களா, இயேசு தேவனை தன்னுடைய பிதா என்கிறார். நாம் விசுவாசத்தின் மூலமாக அவரோடு கொண்டிருக்கும் உறவை விட இது மிக வித்தியாசமான ஒரு உறவு. உயிர்த்தெழுந்த பின் மரியாளை பார்த்து இயேசு சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் போகிறேன் என்று யோவான் 20:17 கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் விசுவாசம் வைப்பதனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் ஒருவராயிருக்கிறார். அவர் தேவகுமாரன், அவர் தேவனை பிதா என்கிறார். இது சந்ததியினாலேயோ மறுபிறப்பினாலேயோ உண்டாகிற காரியம் அல்ல, இது திருத்துவத்திலே அவருடைய பங்கை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்கிறார். இது மிக உண்மையான ஒரு சத்தியம். இந்த காரியத்திற்கு வேறு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. யாரானாலும் சரி, பிதாவாகிய தேவனிடத்திலே செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே செல்ல முடியும். வேறு எந்த வழியும் கிடையாது. யோவான் 8:20-22 வரை பாருங்கள். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். தர்மப்பெட்டியானது பெண்கள் இருக்கும் பக்கத்திலே இருந்தது. எனவேதான் அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அங்கே அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த யூதர்கள் எந்த அளவிற்கு இருளிலே இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, உம்முடைய பிதா எங்கே என்கிறார்கள். இப்பொழுது இயேசுவே தன்னைத்தான் கொன்று கொள்வார் என்று சொல்கிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே தாம் எருசலேமிற்கு செல்லப் போவதாகவும், அங்கே புரஜாதியாருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும், இந்த சமயத் தலைவர்களால் கொலை செய்ய ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும், உலகத்தின் பாவத்திற்காக மரிக்கப் போகிறார் என்பதை குறித்தும் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது இவர்களுக்கு தெரியாது. இயேசுவே தன்னை கொண்டு போடுவாரோ? இல்லை, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னைத்தானே அவர் ஒப்புக் கொடுப்பார். யோவான் 8:23. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இதே சத்தியத்தை 1 Cor 2:14 நாம் பார்க்கலாம். மனிதனுடைய ஞானமானது மற்றொரு மனிதனால் அறிந்து கொள்ளப்பட முடியும். அதாவது அவனுடைய அறிவும் உயர்ந்திருக்கும் என்றால், ஆனால் தெய்வீக ஞானமானது வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை எடுத்து நமக்கு காட்ட முடியும். அதைத்தான் இங்கே இயேசு கூறுகிறார். பாருங்கள், யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். மனிதர்கள் பாவிகளாயிருப்பதனாலே அவர்கள் மடிவார்கள். இது பாவத்தின் இயற்கையான விளைவு. அருமையானவர்களே, மரண படுக்கையிலே ஒருவர் ரட்சிக்கப்பட முடியுமா? ஆம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அப்பொழுதும் அவர்களால் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் இந்த யூதர்களைப் போல ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நீண்ட காலமாக புறக்கணித்துக் கொண்டும் இருக்கலாம். இவ்வாறு நீண்ட காலம் கடந்து செல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். யோவான் 8:25. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். இந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது, ஏன் அவர் வந்திருக்கிறார் என்றும் தெரியாது, அவருடைய பணி என்ன என்பதும் அவர்களுக்கு தெரியாது. உமது பிதா எங்கே, உன்னையே நீ கொண்டு கொள்வாயோ, நீ யார் என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இயேசு எல்லா நேரமும் ஒன்று போலவே பதில் கூறினார். தொடர்ந்து அவர்தான் மேசியா என்பதை குறித்தும் உலகத்தின் இரட்சகர் என்பதை குறித்தும் தான் கூறினார். பாருங்கள், யோவான் 8:26. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார். எல்லா நேரங்களிலேயும் இயேசு தான் பிதாவின் விருப்பத்தையே பேசுகிறேன் செய்கிறேன் என்பதை கூறினார். பிதாவே தன்னை அனுப்பினார் என்றும், பிதாவின் சித்தத்தையே தான் நிறைவேற்றுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். தனது சொந்த மன விருப்பப்படி எதையும் அவர் செய்யவில்லை. இது கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரி. நம்முடைய சொந்த அறிவு திறமையினாலே நாம் வார்த்தைகளை பேசாமல் கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிப்பதே சிறந்தது. யோவான் 8:27, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், எனவே பரலோகத்திற்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே முழு சத்தியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. 28, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லும்பொழுது தானியேல் 7:13-14 குறித்து சொல்கிறார். அங்கே நாம் பார்க்கிறது போல மனுஷகுமாரன் நீண்ட ஆயுசுள்ளவர் போல வந்து உலகத்தை ஆள்வது போல கூறப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து இங்கே தனது சிலுவை மரணத்தை குறித்தும் அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போவதை குறித்தும் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த சமய தலைவர்களிலே அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே எருசலேமில் உள்ள அநேக ஆசாரியர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு யார் என்பதை குறித்து அவர்கள் பின்னால் அறிந்து கொள்வார்கள். அவர் யார் என்பதை அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலுமே அவர்களுக்கு விளக்கி கூறும். அவர் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளாதவரை அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. யோவான் 8:29-30, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எந்த ஒரு நாளை நிறைவு செய்யும் பொழுதாவது, இன்றைக்கு இந்த காரியங்களை நான் சற்று வித்தியாசமாக செய்திருக்கலாமே என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? யோசித்திருப்பீர்கள் இல்லையா? ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நாளையும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நிறைவு செய்யவில்லை. எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமான காரியங்களையே அவர் செய்தார். மிக தெளிவாக பிதாவினுடைய சித்தத்தையே நிறைவேற்ற வந்தேன் என்று கூறியிருக்கிறார். யோவான் 8:31-32, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அருமையானவர்களே, விசுவாசம் மட்டுமே ரட்சிக்கும். ஆனால் அந்த விசுவாசம் தனித்திருப்பதில்லை, அது மற்ற காரியங்களை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பின்னர் அவருடைய வார்த்தையிலே அவன் தொடர விரும்புவான். விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்னவென்றால் தொடர்ந்து அவன் ரட்சகரை பின் செல்வான். திருச்சபையிலே ஒருவேளை சுறுசுறுப்பாய் பல காரியங்களை செய்கிறவர்கள் கூட வேதவசனத்தை கற்றுக்கொள்வதிலே வாஞ்சியாயிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருச்சபைக்கு ஆபத்தானவர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகத்தின் ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவே சத்தியம். முதலாவது அவரிடத்திலே ரட்சகராக நாம் வருகிறோம். தொடர்ந்து அவரோடு கூட நாம் நடந்து செல்லும்பொழுது உண்மையாகவே நாம் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை அனுபவிக்க முடியும். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம். நான் நரகத்திற்கு போய்விடுவேனோ என்ற பயத்திலே இரவெல்லாம் விழித்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ் என்று அவர் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அவரை நம்பும்படியாகவே அவர் கேட்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கை மூலமாக வாழ விரும்புகிறார். நாம் பரிபூர்ணமாக அவரை சார்ந்து கொள்ளும்பொழுது நாம் விடுதலை பெற்றவர்களாகி விடுகிறோம். யோவான் 8:33, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அருமையானவர்களே, சரீரத்தின்படி பார்த்தால் அவர்கள் விடுதலை பெற்றவர்கள் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அவர்கள் விடுதலை பெறவில்லை. அவர்கள் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் என்று கூறினார்கள். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்பது நிகழ்காலத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாகவே இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவருமே ஒரு நாளிலே எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறோம் என்பது சந்தேகமே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் தவறு செய்திருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து அவரிடத்திலே அறிக்கை செய்வார்கள். ஆனால் பிசாசின் பிள்ளைகள் அதை செய்வதில்லை. எனவேதான் ரோமர் 6:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று கேட்கிறார். இப்பொழுது இயேசு மறைமுகமாக சொல்கிறார், பகல் காலத்திலே ஒருவேளை ஒரு வேலைக்காரன் உங்கள் வீட்டிலே வந்து உங்களுக்கு வேலை செய்யலாம், ஆனால் மாலை ஆகும்பொழுது அவன் தனது உடையை உடுத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு போய்விடுகிறான். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு மகன் வீட்டிற்குள்ளே வருகிறான், உடையை மாற்றுகிறான், ஓய்வு எடுக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த வீட்டின் மகன். இந்த சமய தலைவர்களுக்கு இயேசு கூற விரும்புவது என்ன? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே இருந்தார்கள், ஆனால் அதிக நேரம் அவர்கள் அங்கே இருக்கப் போவதில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்துராயன் வந்து எருசலேமை இடித்து தேவாலயத்தை இடித்து அவர்களை சிறை கொண்டு போனான். அருமையானவர்களே, குமாரன் மெய்யாகவே விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் பாவத்திற்கு அடிமைகளாய், பாவத்திற்கு வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் பாவத்திலே விழுந்து போவதை சாதாரண ஒரு வாழ்க்கையாக எடுத்துக் கொள்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தோல்வியின் வாழ்க்கையிலே வாழ நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக வாழவே அவர் விரும்புகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னமும் நான் பாவத்திலே விழுந்து போகிறேனே என்று கூறுவீர்கள் என்றால் நீங்கள் அனுதினமும் அவரோடு நடக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அவரோடு ஐக்கியப்பட்டு அந்த முழு நாளையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து அவரை சார்ந்து அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நடக்க முடியும். ஒருவேளை நீங்கள் தவறிப்போனீர்களானாலும் மாலையிலே அதை நீங்கள் அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நான் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறேனே என்ற துக்கத்தோடு இருக்கிற சகோதரனே, அருமையான சகோதரியே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்களும் விடுதலையாவீர்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை எனக்கு தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவதற்கு நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமய தலைவர்கள் எத்தனையோ காரியங்களை கூறினாலும் அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாங்களும் ஒருவேளை அவர்களைப் போல இருப்போம் என்றால் நீர் எங்களை குறித்து துக்கமுள்ளவராயிருக்கிறீர் என்பதை அறிகிறோம். ஐயா, தன்னுடைய வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறேனே என்ற வேதனையோடு கூட யாராவது இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் உம்முடைய தூயாவியானவரின் பலத்தினாலே அவர்களை இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பாவ சோதனை வரும்பொழுதெல்லாம் அதை குறித்து அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்கத்தக்கதாக பிசாசிற்கு எதிர்த்து நிற்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் தூய ஆவியானவரின் தெளிந்த புத்தியையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்தார்களும் அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஐயா, அவர்கள் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலே கடந்து வருவார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னெச்சரிப்பு கொடுத்து உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அவர்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் வந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நித்திரைக்கு செல்லத்தக்கதாக அற்புதமாய் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. கலாத்தியர் 5:26.